الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم ذكرني من القرآن ما نسيت وعلمني منه ما جهلت سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم يسر قنيت الكرياء سهود الغلي சமுதாய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாலை வேளையில் மார்க்க நிகழ்ச்சி ஒன்றிலே ஒன்று கூடி நல்ல விஷயங்களை கேட்கின்ற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளியிருக்கின்றான். சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக தொடங்குகின்றேன். நம்முடைய தலைப்பை பற்றி உங்களுக்கு சொன்னார்கள். தலைப்பு பற்றி என்ன சொன்னாங்க? மறுமையின் மாஷா, எல்லாருக்கும் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். மறுமையின் முதல் கேள்வி, கணியத்துக்குரியவர்களே, மறுமையை பற்றிய அந்த சிந்தனை, மறுமையை பற்றிய பயம், மறுமையின் மீது இருக்கக்கூடிய ஒரு திடுக்கம், அந்த அச்ச உணர்வு, இது ஒரு மூமினுக்கு அவன் சுவாசிக்கின்ற காற்றை விட, அவன் உட்கொள்கின்ற உணவை விட, அவன் பருகுகின்ற நீரை விட அவனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்பிக்கையை பற்றி அல்குர்ஆனிலே சொல்லும் பொழுது மறுமையின் நம்பிக்கையை தன் மீதுள்ள நம்பிக்கையோடு சேர்த்தே சொல்லுகின்றான். இன் குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களுக்கு அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை இருந்தால். பல இடங்களில் சட்டங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை இருந்தால் இதைத்தான் நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். இப்படி பல இடங்களில் அல்லாஹு தஆலா கட்டளை இடுகின்றான். அப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், உங்களில் யாருக்கு அல்லாஹுவின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை இருக்குமோ என்று பல நூறு ஹதீஸுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப இந்த மறுமை நம்பிக்கை என்பது, ஆகிரத்துடைய நம்பிக்கை என்பது ஒரு மூமினுக்கு விழித்ததிலிருந்து அவன் தூங்குகின்ற வரை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதிலிருந்து எப்போது வரை? காலையில் விழித்ததிலிருந்து. அதனாலதான் தூங்கி முடிச்ச உடனே நம்ம சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா. எப்படி முடிக்கிறோம்? வ இலைஹி நுஷூர், அவன் பக்கம்தான் நாம் ஒன்று சேர்க்கப்படுவோம். காலையில தூங்கி எழுகிறோம், மறுமையின் நினைவூட்டலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி தருகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதம் அமாத்தனா வ இலைஹி நுஷூர், அல்லாஹ் உன் பக்கம்தான் நாளை மறுமையிலே நான் எழுப்பப்படுவேன், உனக்கு முன்னால் நான் எழுப்பப்படுவேன். வ இலைஹி நுஷூர், சரியா? அதே துவா சாயந்தரத்தில் ஓதுறோம், இது காலையில் ஓதுறோம், சாயந்தரத்தில் துவா. அல்லாஹும் அபிக்க அம்சைனா ஒபிக்க அஸ்பஹனா ஒபிக்க நஹ்யா ஒபிக்க நமூத் மசீர், சாயந்தரத்தில். யா அல்லாஹ், நான் உன்னிடம் தான் திரும்ப வர வேண்டியது இருக்கிறது. நான் திரும்ப வர வேண்டிய இடம் நீதான், உன் பக்கம் தான் நான் வர வேண்டியது இருக்கிறது. அப்ப மாலையில ஒரு நினைவூட்டல், அதுக்கிடையில தொழுகையில மற்ற துவாக்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பிறகு இரவு தூங்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முக்கியமான துவாக்களிலே ஒன்று, ரப்பி கினி அஸாபக யௌம தஜ்மஉ இபாதக, என் இறைவா உனது அடியார்களை மறுமையிலே நீ ஒன்று சேர்க்கின்ற நாளில் என்னை உன் தண்டனையிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள். என்ன துவா பாருங்க, ரப்பி கினி அஸாபக யௌம தஜ்மஉ இபாதக, என் இறைவா என்னை படைத்தவனே, என்னை பரிபாலிப்பவனே, என் இரட்சகனே, என் அதிபதியே, ரப்பி கினி, நீ என்னை பாதுகாத்துக்கொள். எங்கே, எப்போது, எதிலிருந்து? அதாபக, உனது தண்டனையிலிருந்து, உனது அதாபிலிருந்து. யௌம தஜ்மஉ இபாதக, உனது அடியார்களை நீ ஒன்று சேர்க்கும் நாளிலே. சரி, தூங்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கிறாங்க, தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சு தொழ போறாங்க. அப்படியே எந்திரிச்சு தொழுதுட்டாங்களா, ஓதுறாங்க துவா, அல்லாஹும்மா இன்னக ஹக்குன் வகலாமுக ஹக்குன் வல் ஜன்னத்து ஹக்குன் வன்னாரு ஹக்குன், யா அல்லாஹ் நீ உண்மையானவன், மறுமை உண்மையானது, நபிமார்கள் உண்மையானவர்கள், மலக்குமார்கள் உண்மையானவர்கள், சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, மறுமையில் எழுப்பப்படுவது உண்மையானது. இப்படி அந்த மஹ்ஷருடைய காட்சியை எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்திக்கொண்டே இருந்தார்கள். தங்களது உம்மத்துகளுக்கும் அதையே பாடமாக, படிப்பினையாக கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மறுமை தினத்தினுடைய நாளில் எனக்கு என்ன நடக்கப் போகும், என்னிடத்திலே அல்லாஹ் எப்படியெல்லாம் விசாரிப்பான், அந்த விசாரணைக்கு நான் எப்படியெல்லாம் பதில் சொல்வதற்கு தயாராக வேண்டும், இதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, பொதுவா மறுமையுடைய இந்த நம்பிக்கை என்பது சைத்தான் முதல் முதல்ல இதை பலவீனப்படுத்த போவான், இதை நம்முடைய பார்வையிலிருந்து, நம்முடைய சிந்தனையிலிருந்து அகற்ற பார்ப்பான். அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை அவன் எடுத்த எடுப்புல நேரடியா வந்து ஹட்டிட மாட்டான், ஏன்னா அதுல கை வச்சா இந்த முஸ்லிம் மூமின் புரிந்து கொள்வான், உஷாராயிடுவான். என்பதால இவன் முதன் முதல்ல பலவீனப்படுத்தக்கூடிய நம்பிக்கை எது, மறுமையின் மீது உள்ள நம்பிக்கை. அதுல வந்து அவனுடைய அட்டாக் இருக்கும், அதை பலவீனப்படுத்திட்டா அதுக்கப்புறம் அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை தானா பலவீனப்பட ஆரம்பித்து விடும். அந்த ஆகிரத்துடைய நம்பிக்கையை அவன் தகர்க்க பார்ப்பான், அந்த ஆகிரத்துடைய நம்பிக்கையை கெடுக்கும்படியான செயல்களிலே அவன் அந்த மூமினை ஈடுபடுத்துவான். அது சம்பந்தமான வசுவசாக்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் போட்டு அந்த நம்பிக்கையை ஒரு உயிரற்ற சடலத்தை போன்று ஆக்கிவிடுவான். மறுமை என்று பேசுவான், ஆனால் அவனுக்கு அந்த மறுமையை பற்றி சொல்லப்படும் போது, பேசப்படும் போது, படிக்கப்படும் போது, அந்த மறுமையை பற்றி சிந்திக்கும் போது என்ன உணர்வுகள் இருக்க வேண்டுமோ அந்த உணர்வுகளிலிருந்து அவனை அப்படியே கழட்டி விடுவான். முடிச்சு அதுக்கப்புறமா அவனை விட்டுருவான். அப்ப இதுக்கு பிறகு அவனிடத்திலே அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு, சட்டங்களுக்கு மதிப்போ, அல்லாஹ் தடுத்த பாவங்களை பற்றி அச்ச உணர்வோ அவனுக்கு எதுவுமே இருக்காது. அப்புறம் ஒரு மிருக வாழ்க்கையை கொண்டு அவன் வாழ ஆரம்பித்து விடுவான், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மறுமையை குறித்த அந்த விஷயங்களிலே மிக எச்சரிக்கையாக இருந்தார். எந்த ஒரு நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாலும், இதனால் உங்களுக்கு மறுமையில் என்ன பலன் அப்படித்தான் சொல்வாங்க. இதை செய்தால் இந்த கட்டளையை மீறினால், இந்த தடையை செய்தால், இந்த பாவத்தை செய்தால் மறுமையில் என்ன தண்டனை? நன்மையை செய்தால் ஆகிரத்தில் என்ன நன்மை? இந்த பாவத்தை செஞ்சால் மறுமையில் என்ன தண்டனை? அதைத்தான் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? எதை செஞ்சாலும் இந்த துன்யால என்ன கிடைக்கும்? அதற்கு நல்ல பரக்கத்து வரும். அதுக்கு ஏதாவது துவா தொழுக விசேஷமா இருக்குதா? நான் பெரிய பணக்காரன் ஆயிருந்தோம், எனக்கு எல்லாமே நல்லா கைகூடி நடக்கணும், அதுக்கு ஏதாவது விசேஷமா தினைக்கும் போதுல அவரா அது எதுவும் இருக்குதா? ரொம்ப பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா குரான ரொம்ப ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நினைச்சுப்போம், மாஷா அல்லா, அல்லாவுடைய கலாம் மேல இவருக்கு ரொம்ப முகப்பத்து, ஆகரத்தின் மேல ரொம்ப முகப்பத்து. கடைசியில் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சூரா ஓதுனா நிறைய பரக்கத்து வரும்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த சூரா ஓதுனா வறுமையே வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் அது ஓதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. எப்படி இப்ப ஆகிரத்துடைய அமல்களை செய்தாலும் அதிலும் துன்யாதான் நோக்கமாக இருக்கிறது. துன்யாவை துன்யாவுக்கு தான் தேடுறோம், துன்யால ஆகிரத்துக்கு உண்டான பங்கை நாம் வைக்கவே இல்லை. எப்படிங்க துன்யால ஆகிரத்துக்குள்ள பங்க வைக்கவே கிடையாது? சரி, ஆகிரத்துடைய அமல்களையாவது ஆகிரத்துக்காக செய்யறோமா? அதையும் துன்யாவுக்கு தான். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? தோழர்கள் எப்படி இருந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹும், ஆகிரத்தை ஆகிரத்துக்காக கலப்பற்ற முறையில் செய்தார்கள், துன்யாவையும் ஆகிரத்துக்காக ஒதுக்கினார்கள். யார்? தோழர். துன்யாவையும் ஆகிரத்துக்காக செய்தார்கள், ஆகிரத்தையோ ஆகிரத்துக்காக முழுமையாக அப்படியே வைத்தார்கள். நம்ம ஆகிரத்தையும் துன்யாவுக்காக செய்யறோம், துன்யாவிலிருந்து ஆகிரத்துக்கு எந்த பங்கையும் கொடுக்க தயாரில்லை. எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடான நிலையில இருக்கின்றோம் பார்த்தீர்களா? இப்ப இந்த மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் அவன் வந்து விடுவான் விசாரிப்பதற்கு. கபர்ல விசாரிக்கிறதுக்கு யார் வந்தா கேள்வி கேட்கறதுக்கு? யாரு? முன்கர் நக்கீர், சாதாரணமான மாணவர்கள் அல்ல, இறை தூதர்களே. அந்த முன்கர் நக்கீருடைய காட்சி, அவர்களுடைய கேள்வி என்றால் அவர்களே நடுங்குவார்கள். சாதாரணமான மலக்கை எல்லாம் வச்சிருப்பான், ஒவ்வொன்றுக்கு ஒரு மலக்கை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. வஹி கொண்டு வர்றதுக்கு ஜிப்ரயீல், சூர்ல ஊதுறதுக்கு இஸ்ராஃபீல், அப்புறம் மழைக்கு, மலைக்கு, காற்றுக்கு என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு மலக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்ப கபூர்ல விசாரணைக்குன்னு சொல்லி அல்லாஹு தஆலா ரெண்டு மலக்க வைத்திருந்தான் என்றால் அந்த மலக்கு எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? அங்க அவர் விசாரணை. நாளைக்கு மறுமையில எழுப்பப்படும் போது இந்த அடியானை விசாரிப்பதற்கு யார் வந்து விடுவான்? படைத்த ரப்புல் ஆலமீன் வந்து விடுவான், அரசுடைய அதிபதி வந்து விடுவான், ஜிப்ரீலுடைய இறைவன் வந்து விடுவான், நபிமார்களின் இறைவன் வந்து விடுவான். யாருக்குமே ஓர் அரசன் இல்லையோ, யாருடைய மகிமையால், கண்ணியத்தால், அவனுடைய அந்த கம்பீரத்தால் மலக்குமார்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ, இத்தனைக்கும் மலக்குகளுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எவ்வளவோ இடைவெளி தூரம் இருக்கிறது. மலக்குகளை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான், தங்களுக்கு மேலுள்ள அந்த ரப்பை அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் ஒரு பேச்சை பேசிட்டானா மலக்குகள் எல்லாம் அப்படியே நடுங்கி அவர்கள் செய்து கொண்டிருந்த திக்ரு, தஸ்பீஹ் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடும். அந்த திடுக்கம் போனதற்கு பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள், ஹத்தா இதா ஃபுஸ்யா அன் குலூபிஹிம் காலு மாதா கால ரப்புக்கும் காலுல் ஹக்க வஹுவல் அலியுல் கபீர். அந்த திடுக்கம் அவர்களது உள்ளத்தை விட்டு நீங்கியதற்கு பிறகு நமது ரப்பு என்ன பேசினான், நமது ரப்பு என்ன கட்டளை சொன்னான் என்று தங்களுக்குள் பேசுவார்கள். அந்த கட்டளையை ரப்பு நம்மிருந்து நேரடியாக கேட்ட அந்த வானவர் சொல்வார், ரப்பு உண்மையை சொல்லி இருக்கின்றான் என்று அந்த செய்தியை வானவர்களுக்கு சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அப்படிப்பட்ட அந்த வானவர்களுடைய படைப்பு பாவமே செய்யாதவர்கள், பாவமே அலைஹா மலாஇகதுன் غِلَاظٌ شِدَادٌ لَا يَعْصُونَ اللَّهَ مَا أَمَرَهُمْ وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ. அல்லாஹ்வுக்கு ஒரு கணம் கூட மாறு செய்யாதவர்கள், அல்லாஹ்வின் கட்டளையை அறவே மீறாதவர்கள் வாழ்நாள்ல அவங்களை படைச்சதிலிருந்து இறுதி வரை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறே செய்யாத மக்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். விவரம் தெரிந்ததிலிருந்து மரணப்படுக்கையில் படுக்கின்ற வரை மாறு செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் அல்லாஹ்வை பயப்படுவதிலே இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் பயம் அவனது உள்ளத்தில் வரவில்லை. அவர்களை அல்லாஹ் ஒளியிலிருந்து படைத்த நாளிலிருந்து இறுதி நாள் வரை அந்த மஹ்ஷரில் நிறுத்தப்படுகின்ற நாளிலும் கூட அவர்களும் வருவார்கள். வஜா ரப்புக வல் மலகு சஃபன் சஃபா, ரப்பு வருவான், மலக்குகள் அணியணியாக வருவார்கள், மலக்குகள் அணியணியாக வருவார்கள். ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மான் லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபஹ. மலக்குகளுடைய கூட்டம் எவ்வளவு, உலகத்தில் படைச்சு வச்சிருந்த மலக்குகள், வானத்தில் உள்ள மலக்குகள், கடல்கள்ல, மலைகள்ல, காற்றுகள்ல படைச்சு வச்சிருந்த மலக்குகள், முதல் வானத்தில், இரண்டாவது வானத்தில், மூணாவது வானத்தில், நாலாவது வானத்தில், அஞ்சாவது வானத்தில், இந்த அண்டா சராசரங்கள்ல எங்கெல்லாம் எல்லாம் மலக்குகளை படைத்து அவர்களுக்கு பணிகளை நிர்வகித்து கொடுத்திருந்தானோ அந்த எல்லா மலக்குகளும் ரப்புக்கு முன்னால் வருவார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, அணி அணியாக வந்து நிற்பார்கள். எப்படி நிற்பார்கள், பயந்து நடுங்கியவர்களாக நிற்பார்கள். நாம் ரப்புக்கு, ரப்பு நமக்கு இட்ட கட்டளையில் ஏதாவது தப்பு தவறு செய்திருக்கிறோமா, யார் பயப்படுவார்கள், பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள் யாருமே, எல்லாம் நின்று கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அந்த காட்சி எப்படி இருக்கும். அதுல இந்த மனுஷனும் வந்து நிற்பான், யாரு, வாழ்நாள் எல்லாம் மாறு செய்தவன், திமிரு கொண்டவன், பெருமை அடித்தவன், மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்தும் மமதையிலே வாழ்ந்தவன், பலவீனப்படுகிறான், நோய்வாய்ப்படுகிறான், எல்லா பலவீனங்களும் இவனுக்கு உண்டு. இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பணிகின்ற விஷயத்தில், பாவங்களை விட்டு விலகிக்கொள்ள வேண்டிய விஷயத்திலே இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். மூத்த ஜனைக்கு பாக்குறோமா இல்லையா, மூத்த பத்தி கேட்கிறோமா இல்லையா, ஆனா இன்னும் யோசனையா இருக்கு. இந்த பாவத்தை விட்டு என்னைக்கு நம்ம வெளியே வரலாம், இந்த பாவத்திலிருந்து என்னைக்கு நம்ம தௌபா செய்யலாம், எப்படி யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இன்ன நாள் இருக்கு, தனக்குள்ளாரையே ஒரு நப்ஸ் இருக்குங்க நமக்குள்ள, அது நப்ஸ் ரொம்ப மோசமான நப்ஸ். அது என்ன சொல்லும், நீங்க நல்லதை செய்ய வரும்போது நாளைக்கு செஞ்சுக்கலாம், என்ன அவசரம் என்ன இருக்கு, தப்ப விட்டு விலகுறதா இருந்தா இவ்வளவு எதுக்கு இந்த சின்ன வயசுலயே, இந்த வயசுல என்ன இருக்கும், இதை பத்திலாம் ஒண்ணு தப்பு கிடையாது, செஞ்சுக்கலாம். அந்த நப்ஸ் எப்படி பேச நம்மள்ட்ட, சின்ன வயசு தானே, வாலிப வயசு தானே, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பெரிய வயசு ஆகிட்டா அதெல்லாம் விட்டுக்கலாம், இப்பயே எதுக்கு இவ்வளவு டீப்பா மார்க்கத்துல போறீங்க, இப்படி எல்லாம் பேசும் இந்த நப்ஸ். இவருக்கு அது சொல்ல சொல்ல என்னமோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நேரடியா இறங்கி வந்து அது நசீர் சொன்ன மாதிரி, எப்படி அல்லாஹ் சொல்றான், ரப்பு சொல்லுகிறார், நாளைக்கு மூத்தா போயிருவ, அதனால நாளைக்கு நீ என்ன செய்ய போறங்கிறத நீ யோசிச்சுக்கங்கிறா. நாளைக்கு மூத்த போக மாட்டோம், கண்டிப்பா நாளைக்கு மூத்த போவோம், சரியா இல்லையா, என்ன சொல்றீங்க, கண்டிப்பா நாளைக்கு மூத்த போயிருவோம், சரியா, இந்த நாளைக்கு நாம் மூத்தா போகக்கூடிய ஒரு நாளும் அதுவும் நாளை தான் இல்லையா, அந்த நாளைக்கு பிறகு அடுத்து ஒரு நாள் இருக்க, அப்ப அந்த நாளையில அல்லாஹ் விசாரணை செய்வான். பல விசாரணை இருக்கு, நிறைய விசாரணை இருக்கு, அதுல ஒரு விசாரணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள்ட்ட முதலாவதாக ஆரம்பிப்பான். அதுல ஒரு விசாரணைய மூமின்கள்ட்ட முதலாவதாக ஆரம்பிப்பான். அந்த விசாரணை இருக்கிறதே, அதுல அவன் சரியாயிட்டான்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அவனுக்கு இன்ஷா அல்லாஹ் சரியாயிக்கொண்டே இருக்கும். அதுல அவன் கோட்டை விட்டு விட்டால், அதுல அவன் தோற்று விட்டால், அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த முதல் கேள்விக்கே நம்ம எல்லாம் பாஸ் ஆகுமாங்கிற நிலைமையில தான் நம்ம எல்லாம் பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம். அந்த முதல் கேள்வி இருக்கா இல்லையா? அந்த முதல் கேள்வியிலேயே இப்ப அடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வச்சு யாரு யாருக்கு மார்க் போட வேணாம், அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு மார்க் போட்டுக்க வேண்டும். சரியா? அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு மார்க் போட்டு நம்ம பார்த்தோம்னா தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் சொல்லிட்டு. அப்ப அது என்ன முதல் கேள்வி? அந்த கேள்வியில சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் எப்படி சொல்றான்? நம்முடைய முதல் வழிகாட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபியாக ரசூலாக அல்லாஹ்வுக்கு உற்ற கலீலாக நண்பராக இருந்து இந்த முதல் கேள்வியின் விஷயத்தில் அவர்கள் எப்படி பயந்தார்கள், பிறகு அவர்களுடைய தோழர்கள், பிறகு அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் எப்படி இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இதை அவர்கள் கண்ணும் கருத்துமாக பேணினார்கள், நாம் இன்று எந்த அளவு அதிலே அலட்சியமாக இருக்கிறோம், அந்த ஒரு சுய பரிசோதனை தாங்க இந்த நம்முடைய அமர்வுடைய நோக்கம். இதுல நான் ஒன்னும் உங்களுக்கு பெருசா சொல்ல போறதில்லை, முதல் நோக்கமே நான் எனக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதை நீங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தயவு செய்து அவரை பார்க்கணும். ஆமா, கரெக்டா சொல்ற பாருங்க. அதற்கு என் ஃப்ரெண்ட் இப்படித்தாங்க, எப்படி எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர் இப்படித்தான் கரெக்டா அதிர்ச்சி சொல்றது, இப்படித்தான் அவர் செஞ்சுட்டே இருப்பாரு. நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம், ஒரு நல்லதை கேட்ட உடனே அவன் அதை செய்யறது இல்லை பத்தியா, ஒரு தப்பு கண்டிக்கப்படும் அவன் செய்யறான் பத்தியா, உடனே யாரை பார்க்கிறோம், பிறரை பார்க்கிறோம். அந்த நன்மை தனக்குள் எப்படி இருக்கிறது, எந்த அளவு இருக்கிறது? ஒரு தீமை எச்சரிக்கப்பட்டால் இந்த தீமையை நான் வாழ்க்கையிலே எத்தனை முறை செய்திருக்கிறேன், இனி இந்த தீமையிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன வழி, அதுதாங்க நம்ம செய்யணும். உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம் பத்தியா, பக்கத்தில் ஒரு சொல்லுவார் சிரிப்பாரு, நான் பயன் பண்ணிட்டு இருக்கும்போது யோசிப்பேன் என்ன இவர் பாட்டுக்கு நம்ம வந்து சிரிப்பே சொல்லி ஏன் சிரிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா பக்கத்தில் ஒரு செஞ்சு அஜித் கரெக்டா சொல்லிட்டார், அவர் செஞ்சார் பத்தி அதான் சொல்லிட்டு இருக்காரு. இப்படித்தான் நமது பலவீனமான நஃப்ஸுடைய நிலையாக இருக்கிறது. அப்ப நமக்குள்ளார நம்ம பார்க்கறது இல்ல, அஃபலு நாஸி மன் அப்ஸர பி உயூபிஹி, மனிதர்களிலே சிறந்தவர் யார், தன் குறைகளை பார்க்கிறார். பிறரிடத்தில் உள்ள நிறையையும் தன்னிடத்தில் இருக்கின்ற குறையையும் பார்ப்பவர் மனிதர்களிலே சிறந்தவர். சரி பாருங்க, இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, ஹுரைஸ் இப்னு கபீசா என்ற தாபியை அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப மதீனாவுக்கு வரும்போது அவங்க ஒரு நீயத்தோட வர்றாங்க, நம்மளும் இன்னைக்கு மதீனாவுக்கு போறோம், மதீனால தங்கம் வாங்கின பரக்கத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி நம்ம ஹாஜிமார்கள் தங்க மதீனாவுக்கு போவாங்க, மதீனாவுக்குன்னு தனியா ரியால் எடுத்து கட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா மதீனால என்ன வாங்கணுமா, என்ன வாங்கணுமாங்க, தங்க நகை வாங்கணுமா. மனைவியே கூட வந்திருக்க மாட்டாங்க, இவர் தங்க நகை கடையில் நிற்பாரு. ஏன்னு சொன்னா மனைவிக்கு பரக்கத்துக்காண்டி நகை வாங்கிட்டு போறேன்னு. சஹாபாக்கள் தாபிஈன்கள் மதீனாவுக்கு எதுக்கு வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனா ஈமானின் நகரம் என்று. மதீனா ஈமான் அங்கேதான் ஒதுங்கும், பாதுகாக்கப்பட்ட நகரம், தஜ்ஜால் வரமாட்டான், பாதுகாக்கப்பட்ட நகரம் என்று சொன்னார்கள். ஈமானுடைய நகரம், இல்முடைய நகரம். இன்னைக்கு நம்ம ஆஜியில் இருந்து போயிட்டு இருக்காங்க மதீனாவுக்கு பரக்கத்து வாங்குறது. என்ன பரக்கத்து? அமல் செஞ்சு, துவா செஞ்சு, இஸ்திக்ஃபார் செஞ்சு, குர்ஆன் ஓதி கிடையாது. அங்க பாருங்க, போனா பள்ளிவாசல்ல இருக்கிற நேரத்தை விட பலருக்கு மார்க்கெட்ல தான் நேரமே அவர்களுக்கு இருக்கும். தொழுகைக்கு கடைசி ஆளா போயிட்டு முதல் ஆளா வெளியே வந்துருவார். எதுக்கு பர்ச்சேஸ்? அஜய் நீங்க மூணு நாள் கொடுத்தது பத்தல, அஜய் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும், நீங்க இங்கதான் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. என்ன வாங்க வேண்டி இருக்குது? அமல்களா, ஆகிறத்துடைய துவாக்களா? இங்க பாரு, எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, இந்த தாபிஈ வருகிறார் ஹுரைஸ் இப்னு கபீஸா, மதீனாவுக்கு வரும்போதே அவர் செய்யக்கூடிய துவாவை பாருங்க. யார் எப்படி துவா கேட்கிறாங்களோ அப்படித்தாங்க. சரியா, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் மறுமையை விரும்பினால் மறுமையை கொடுப்பான், சொர்க்கத்தை விரும்பினால் சொர்க்கத்தை கொடுப்பான், தீனை விரும்பினால் தீனை கொடுப்பான். நீங்கள் துன்யாவை விரும்பும் போது அல்லாஹ் ஏன் உங்களுக்கு மறுமையை கொடுக்க வேண்டும்? நீங்கள் துன்யாவுடைய செல்வத்தை விரும்பும் போது அல்லாஹ் ஏன் உங்களுக்கு மறுமையினுடைய அமலை கொடுக்க வேண்டும்? இந்த ஹுரைஸ் இப்னு கபீஸா வர்றாரு, அவர் வரும்போதே சொல்றாரு, اللهم يسر لي جليسا صالحا. يا الله எனக்கு இந்த மதீனாவிலே நல்ல ஒரு தோழரை ஏற்படுத்தி கொடு. ஜலீசன் சாலிஹா, நல்ல ஒரு தோழரை ஏற்படுத்தி கொடு அப்படி சொல்லிட்டு மஸ்ஜித் நபவிக்குள்ளார வந்தா, அங்கே இவருக்காக யார் காத்து கொண்டிருப்பதை போன்றிருக்கிறது? நபியின் ஹதீசுகளை அறிவிக்கின்ற தோழர்களிலேயே அதிகமான ஹதீசுகளை அறிவிக்கின்ற தோழர் அபூ ஹுரைரா அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அதை பார்த்தவுடனே அந்த இப்னு கபீஸாவிற்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அபூ ஹுரைராவிடத்திலே வந்து சலாம் சொல்லி சொல்கிறார், அபூ ஹுரைரா அவர்களே, நான் இந்த மதீனா நகரத்திற்குள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், யா அல்லாஹ் ஸஅல்துல்லாஹ யர்ஸுகனி ஜலீசன் ஸாலிஹா, ஒரு நல்ல தோழரை அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் சந்தித்தேன். ஃபஹத்திஸ்னி பிஹதீஸின் ஸமிஅதுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லல்லாஹ அயன்ஃபஅனி பிஹி. அபூ ஹுரைரா எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லித்தாருங்கள். என்ன கேட்டாங்க? எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லித்தாருங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு நற்பலனை தர வேண்டும். இன்னைக்கும் ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போகும்போது ஆஜியல் வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க, தஸ்பீஹ் மணி எங்க வாங்கலாம்? சரி, நிறைய தடவை வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஹோல்சேலா விற்கிற கடை நல்லா தெரியும், முசல்லா எங்க வாங்கலாம், எந்த கடையில தங்கம் ஒரிஜினலா கிடைக்கும்? இன்னைக்கு வர ஹாஜிகள் எல்லாம் கேட்கறது எப்படி? அங்க எப்படி கேட்டார்கள்? எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லி கொடுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் எனக்கு பலன் தரட்டும். இதை சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை உட்கார வைக்கிறார்கள். அவருக்கு சொல்கிறார்கள், இன் அவ்வல மா யுஹாஸபு பிஹி அல்அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்துஹு. நாளை மறுமையிலே ஒரு அடியான் தன்னுடைய அமல்களிலே அவன் முதலாவதாக விசாரிக்கப்படுவது அல்லாஹ்வின் முன்னிலையிலே அவனுடைய தொழுகையை பற்றி. நாளை மறுமையில் அடியான் அவனுடைய அமல்களிலிருந்து அவன் விசாரிக்கப்படுவது எதை பற்றி? தொழுகையை பற்றி, சலாத்தை பற்றி. ஃபஇன் ஸலுஹத், அந்த தொழுகை சரியாகிவிட்டால், அந்த தொழுகை சீராக இருந்தால், இதை சொல்லும் பொழுது அப்படியே உங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க பாலிகானதிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எப்படி தொழுதிருக்கிறீங்க, எத்தனை வேளை தொழுதிருக்கிறீங்க, ஒவ்வொரு தொழுகையை எப்படி தொழுதிருக்கிறீங்க, அப்படியே நம்ம ஒரு சிந்தனைக்கு போயிடும். சரி விடுங்க, நான் அவ்வளவுலாம் வரலங்க, பாலிகானதுலேருந்து விடுங்க, இந்த கடந்த முடிஞ்சு போன இந்த ஒரு ஜும்மால ஒரு வாரத்தில் தொழுகை எப்படி தொழுதிருக்கோம்? சுபுகிலிருந்து இஷா வரைக்கும் இந்த ஒரு வாரத்தினுடைய தொழுகையை கணக்கெடுத்து பார்ப்போமே, எவ்வளவு ஜமாத்து மிஸ்ஸிங், எவ்வளவு ஜமாத்து மிஸ்ஸிங், எவ்வளவு பேருக்கு நேரமே மிஸ்ஸிங், முடிச்சு என்னங்க மவுத்து, நேரம் மிஸ் ஆகுறது என்ன மவுத்து, அதை விட குறைந்த முசிபத்துங்க. எது புரியலையா? ஜமாத்து மிஸ் ஆகிறதே பெரிய முசிபத்து, அதுல நேரம் தவறுனுச்சுன்னு சொன்னா, ஒரு நேரம் தவறுகிற வரை அந்த தொழுகையை பற்றி கவனம் இல்லாமல் இருப்பது ஹலாக்கட், நாசம் அது. சரி, இதுல அந்த சொல்லி மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வந்துட்டாலும் தக்பீர் கட்ட ஆரம்பிச்ச உடனேயே அந்த துன்யா ஞாபகத்துக்கு வரும் பாருங்க. பல நாளா மறந்து இருந்ததெல்லாம் சீக்கிரமா ஞாபகத்துக்கு வந்துருங்க. எப்படி ஞாபக சக்திக்கு எந்த மாத்திரையும் போடாம எப்ப ஞாபகத்துக்கு வரும்? அந்த தக்பீர் கட்டணும்னா ஞாபகத்துக்கு வருங்க. அப்பயே முடிவு செஞ்சிருவார், தொழுது முடிச்சவனே போய் அதை முடிச்சிட வேண்டியதானே. சலாசனம் மறந்துடுவார், சலாசன மறந்துடுவார். அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த தக்பீர் கட்டும் போது ஞாபகத்துக்கு வரும். இருக்கா இல்லையா? இருக்குங்களா இல்லையா? பொதுவா சொல்லுங்க. அப்ப என்ன உள்ளத்திலே இருக்கிறது, எது உள்ளத்திலே இருக்குமோ அது தொழுகையிலே உங்களுக்கு ஞாபகம் வரும். தொழுகை உங்களுக்கு உள்ளத்திலே சொர்க்கம் அல்லாஹ் மறுமை ஆகிரத் நரகம் மஸ்தரின் காட்சி இது நினைவுக்கு இருக்குமே, ஆனால் தக்பீர் கட்டினோட ஞாபகம் வரும். சரியா இல்லையா? எதன் மீது உங்களுக்கு அதிகமான மதிப்பு மரியாதை இருக்குமோ, எதன் மீது உங்களது உள்ளத்திலே சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், அதிகமான மதிப்பு மரியாதை இருக்குமோ, எதன் மீது உங்களுக்கு உள்ளத்திலே அதிகமான விருப்பம் இருக்குமோ அதுதான் நீங்க தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் கை வச்சவுடனே முதல்ல ஞாபகத்துக்கு வரும். சரியா? அதுக்கு பிறகு நீங்க ருக்குக்கு போறீங்க பாருங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லி அதே தான் வரும். எது வரும்? எதன் மீது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருந்ததோ, எதன் மீது உங்களுக்கு அதிகப்படியான விருப்பம் இருந்ததோ, உங்களது மனது தொழுகைக்கு வெளியிலே எதை அதிகம் நினைத்துக் கொண்டிருந்ததோ அதுதான் முதல்ல வரும். எப்ப? நீ அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குக்கு போடணும். திரும்ப அல்லாஹ் அக்பர் சொல்லி சுஜூதுக்கு போன உடனேயும் அதுதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அல்லாஹுவின் மேல மதிப்பு மரியாதை, ஆகரத்தின் மேல மதிப்பு மரியாதை கூடி இருக்குதா? அல்லாஹுவின் மீது நமக்கு விருப்பம் பாசம் தேட்டம் அதிகமா இருக்குதா, அல்லது குப்பம் மேல இருக்குதா? இது மேல குப்பம் சாணி நஜி எது இல்லையா, அதன் மீது நமக்கு நாட்டம் தேட்டம் விருப்பம் இருக்கிறதா? அப்ப இந்த ஒரு வாரத்தை கொஞ்சம் கணக்கெடுத்து பாருங்களேன், இன்னைக்கு ராத்திரி போய் எவ்வளவு இந்த ஒரு வாரத்தை அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா இருந்துச்சு, அல்லாஹ் ஷுக்ர் பண்ணுங்க. இன்னும் அதை எப்படி சரி செய்வது என்ற திட்டமிடுங்கள். ஆகிரத்து வரை மௌத்துக்கு வரைக்கும் நபியே, மௌத்து வரை நீங்கள் சரியாக உங்களது ரப்பை தொட வேண்டும். இல்ல அதுல கோளாறு பிரச்சனை இருக்கு, இப்ப இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதா சரி செய்யறது. இப்ப இருந்து இன்றைய இஷா இத சரி பண்ணும்னு சொன்னா ஒரு கால் பை சான்ஸ் நமக்கு இஷாக்கு பிறகு மௌத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கிறேன். எப்படி ஏன் இவ்வளவு சீக்கிரமா என்கிட்ட போக சொல்ல போறீங்கன்னு இருக்கீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு நீடித்த பரக்கத்தான ஹயாத் கொடுக்கட்டும். ஒரு நினைவூட்டல், ஒரு கால் வந்துவிட்டால், ஒரு கால் வந்துவிட்டால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வோம் உங்களெல்லாம்? நம்மள அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? மலக்குகள்கிட்ட சொல்லுவான், பரவாயில்ல வாழ்நாளெல்லாம் தொழுகையை பேணியவர்களுடைய லிஸ்ட்ல ஒன்று எழுதிருங்க, போயிட்டு எப்படி செஞ்சிருவான்? நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஒரு வக்தை தான் சரி பண்ணணும்னு நினைச்சீங்க, அதாவது ஒரு வக்தை தான் இல்லை, இனி சரியா இருக்குன்னு நினைச்சீங்க, இனி சரியா இருக்குன்னு நினைச்சீங்க, ஒரு வக்தை சரி பண்ணீங்க, அடுத்த வக்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வக்தெல்லாம் வேற மாதிரி தான் போயிருக்குது. ஆனா ரப்புல் ஆலமீனுடைய அந்த கருணை ரஹ்மத், அவனுடைய அந்த ரஹ்ம், அவனுடைய ரஹ்மத், அவனுடைய அருள், அந்த தௌபா, அவனுடைய அந்த தௌபா தௌவா அல்லவா? அவன் மன்னிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகளை வைத்திருக்கிறான், தண்டிப்பதற்கு ஒரே வழி வச்சிருக்கிறான். மன்னிப்புக்கு ஆயிரம் அல்ல கோடிக்கணக்கான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான், தண்டனைக்கு ஒரே ஒரு வாசலைத்தான் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மன்னிப்பின் வாசல்களை அடியான் விட்டு விடுகிறான், அந்த ஒரே தண்டனையின் வாசலை நோக்கியே ஓட பார்க்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், அடியானுடைய இந்த குணம் எவ்வளவு கெட்ட குணம். தன்னுடைய ரஹ்மானோடு, தன்னுடைய கரீமோடு, தன்னுடைய ரப்போடு இவன் இப்படி இப்படி நன்றி கட்டத்தனமாக நடந்து கொள்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த இனி நான் சரியா தொழுவேன், இனி நான் அல்லாஹ்வுடைய இந்த ஹக்கை நிறைவேற்றுவேன் என்று அவன் முதல்ல ஒரு தொழுகையை சரி செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வாழ்நாள் எல்லாம் தொழுத மாதிரி. சுப்ஹானல்லாஹ். இல்ல சேர்த்து வச்சு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சான், கேள்வி கேட்க கேள்வியை கேட்க ஆரம்பிச்சான், தொலைஞ்சிச்சு அவ்வளவுதான். பாருங்க, அப்ப அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபயின் ஸலஹத், அந்த தொழுகை சரியாகிவிட்டால், அந்த தொழுகை சீராகிவிட்டால் சரியாகிவிட்டால், ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவன் வெற்றி பெற்று விட்டான், அவன் ஈடேற்றம் அடைந்து விட்டான். அப்ப முதல்ல ஒரு முஸ்லிம் தௌஹீதுக்கு அடுத்து அவன் சரியாக முறையாக அவசர அவசியமாக கற்று பயிற்சி எடுத்து பேண வேண்டிய முதல் விஷயம் என்ன? இது சரியாகிவிட்டால் வாழ்க்கையிலே எல்லா அமலும் சரியாகும். பாருங்க, நபி தோழர்கள் எப்படி இந்த தொழுகையை புரிந்து வைத்திருந்தார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், அவர்கள் பலரை தங்களுடைய பிரதிநிதிகளாக கவர்னர்களாக நியமித்தார்கள் முஸ்லிம்களுடைய பல மாகாணங்களுக்கு பிரதேசங்களுக்கு. அப்ப அவர்களுக்கு உமருல் ஃபாரூக் கடிதம் எழுதுகிறார்கள். இன்னைக்கு துன்யால ஒரு மன்னர் தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன கடிதம் எழுதுவாங்க, ஹலீஃபா உமர் என்ன கடிதத்தை எழுதினார். அவர் வெறும் கடிதத்தை எழுத மட்டும் செய்யவில்லை, வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்து கொண்டார். அபு லூலு மஜூசி குத்திட்டான். யார குத்திட்டான்? யார? ஹலீஃபா உமரை குத்திட்டான். எப்ப குத்திட்டான்? அவங்க தொழுகை நடத்தி கொண்டிருந்த போது குத்திட்டான். விஷமேற்றப்பட்ட குற்றருவாளர், மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டான், வயிறு கிழிஞ்சிருச்சு, குடல் வெளியே வந்துச்சு, உள்ளார வச்சு துணியை போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கிறாங்க. மருத்துவர் வந்தாரு, பாலை கொடுத்து பார்ப்போம், பால் உள்ளார தங்கிருச்சுன்னு சொன்னா பொழைச்சுப்பாங்க, இல்லைனா மோத்துலாம். ஏன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு தையல் வசதி மற்ற வசதியா இருந்துச்சு. அப்ப பாலை கொடுத்து பாக்குறாங்க, கொடுக்கிற பால் வாய்க்குள்ளார போய் அப்படியே எல்லாமே வெளியே வருது. அப்ப மயக்கமா இருக்கிறாங்க, மிஸ்வருபுன மஹ்ரமா, உமருடைய வயதை ஒட்டிய நபிச்சோழர், உமர்கிட்ட பேசுறதுக்குன்னே சில சகாபாக்கள் இருப்பாங்க, அவங்க தான் பேச முடியும், சும்மா யாரும் போய் பேச முடியாது. அந்த தோழரை பாருங்கள், உமரை தட்டி எழுப்புகின்றார், சொல்லுகின்றார், அமீருல் முஃமினீன் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. அப்ப அந்த சஹாபி மயக்கத்தில் இருக்கின்ற ஹலீஃபா உமரை எழுப்புகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. நம்ம என்ன செய்யறோம்? தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் தூங்கினாலே நல்ல போர்வையை பத்திட்டு தூங்கிக்கோங்க, அப்புறமா தொழுதுக்கலாம். நம்ம எப்படி இருக்கணும்? காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, இப்படிப்பட்ட மயக்க நிலையில இருக்கின்ற அமீருல் முஃமினீனை மௌத்துடைய அந்த மயக்கத்தில் இருக்கின்றவர்களை எழுப்பி விடுகின்றார்கள். மிஸ்வர்பன் மஹ்ரமா, உமர் அவர்களே தொழுகை நேரம் வந்துவிட்டது. கண்ணை விழிக்கின்ற உமர் சொல்லுகின்றார்கள், நஅம் நஅம் லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, ஆம் ஆம், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாமிலே பங்கில்லை. தனது மகனை கூப்பிடுறாங்க ஒழு செய்ய வைக்கன்னு சொல்லிட்டு, மகன் கொண்டாந்து தண்ணியை ஊத்துறாங்க, மூஞ்ச கழுவுன மயக்கடிச்சு விழுந்துறாங்க, திரும்ப ரொம்ப நேரம் ஆகுது, திரும்ப எழுப்புறாங்க, மிஸ்வரப்பட மக்களமா எந்திரிக்கிறாங்க, திரும்ப மூஞ்ச கழுவுறாங்க, கையை கழுவுறாங்க. அந்த நிலையிலே தொழுகையை பேணினார்கள் அவர்கள். தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று அவர்கள் புரிந்து வைத்திருந்தது அந்த புரிதல். நமக்கு எப்படி சும்மா தலைவலிச்சாலே ஜமாத்து மிஸ் காட்சி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், வைத்த வலிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா சுத்துற மாதிரி இருக்கும், எல்லாம் மாதிரி தான், எல்லாம் மாதிரி தான். முதல்ல ஜமாத் கட்டு, அதுக்கப்புறமா பக்து கட்டு, அப்புறமா மொத்தமா ஹோல்சேல், அப்புறம் புதுசா சட்டம் வேற நிறைய வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு நாள் தொழுக போயிடுச்சுன்னு சொன்னா இனி அந்த தொழுகை தொழுகவே வேண்டியதில்லை சொல்லிட்டு புது சட்டங்கள் வேற நிறைய வச்சிருக்காங்களா, முடிஞ்சு கதை. அதோட எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் அதான் சொல்லப்பட்டு விட்டால் அவர்களது முகம் வெளுத்து விடும், பயந்து விடுவார்கள், நிறம் மாறிவிடும், நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்பார்கள், என்ன உங்களுக்கு? அமானத்தை தான் அல்லாஹ் வானங்களுக்கு கொடுத்தான், பூமிகளுக்கு கொடுத்தான், ஏற்று நடக்கின்றீர்களா என்று அவை பயந்து விட்டன. யா அல்லாஹ், இதை எப்படி பேணணுமோ அப்படி எங்களால் பேண முடியாது. மனிதன் அதை சுமந்து கொண்டான். அப்ப அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த தொழுகை சரியாகிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான், ஈரேற்றம் அடைந்து விட்டான். அந்த தொழுகை கேடுகிட்டு விட்டால், நாசமாகிவிட்டால், பாழடைந்திருந்தால், அவன் தோல்வியடைந்தான், நஷ்டம் அடைந்தான். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாசல்களிலே ஒரு வாசலை பாருங்கள், அவனுடைய பரந்துகளிலே ஏதாவது ஒன்று கொஞ்சம் குறைவு இருக்குமே ஆனால் ரப்பு சொல்லுவான், என்னுடைய அடியானுக்கு ஏதாவது நபில் வணக்கங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள், அப்படி நபில் வணக்கங்கள் இருக்குமே ஆனால் அதை கொண்டு இந்த பரந்துகளை நிறைவேற்ற பாருங்கள். அதற்கு பிறகு இப்படியாக ஒவ்வொரு அமல்களையும் அவனிடத்தில் விசாரிக்கப்படும். அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழியை அந்த தாபிஈ அவர்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார். அவர் எப்படி கேட்டு வராரு? எனக்கு ஒரு ஹதீஸை சொல்லிக் கொடுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு பலன் தரட்டும். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு தேட்டம் உள்ள ஒரு மாணவருக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒன்றை சொல்லிக் கொடுத்தால் அவனுடைய இம்மை மறுமை காரியங்கள் எல்லாம் சீர்பற்று விடுமோ அதை அவருக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதில் தான் நம்முடைய சீர்திருத்தத்தின் தொடக்கமும், இதில் தான் நமது சீர்திருத்தத்தினுடைய முன்னேற்றமும், இதில் தான் நமது சீர்திருத்தத்தினுடைய உச்சக்கட்டமும் இருக்கிறது. தொழுகைதான் தொடக்கம், இதில் தான் முன்னேற்றம், இதுதான் நம்முடைய சீர்திருத்தத்தின் இறுதிய. இது சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதான் அப்ப நம்ம உங்களுக்கு ஞாபகம் ஊட்டினோம், கலீஃபா உமர் அவர்கள் யாருக்கு கடிதம் எழுதினார்கள்? யாருக்கு? தங்களுடைய கவர்னர்களுக்கு, ஆளுநர்களுக்கு. அப்ப சொன்னோம், இன்றைக்குள்ள மன்னர்களும் எழுதுவாங்க, அவங்களும் எழுதினார். அவர்கள் என்ன எழுதினார்கள்? என் ஆளுநர்களே, எனக்கு கீழ் பணி செய்பவர்களே, இந்த அம்மூரிக்கும் உங்களது காரியங்களிலேயே, நான் உங்களிடத்தில் ஒப்படைத்த காரியங்களிலேயே மிக முக்கியமான காரியம் எனக்கு தொழுகைதான். அந்த தொழுகையை உங்களிலே யார் வீணாக்குகின்றாரோ அவர் மற்ற எல்லா காரியங்களையும் வீணாக்கி விடுவார். எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் தொழுகையின் அந்த நிலையை, அந்த தொழுகைக்குண்டான அந்த அந்தத்தை நம்ம பார்க்கணும். எல்லா விஷயத்திலையும், மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும், ஏனைய நற்குணங்களாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலிலே ஹலால் ஹராமாக இருக்கட்டும், தொழுகையில் பேணுதல் போனது, வாழ்க்கையில் பேணுதல் போனது, தொழுகையில் பேணுதல் போனது, வாழ்க்கையிலும் பேணுதல் போனது, தொழுகையில் உள்ளச்சம் குறைந்தது இல்லாமல் போனது, வாழ்க்கையிலும் உள்ளச்சம் குறைந்தது இல்லாமல் போனது, தொழுகையிலும் அல்லாஹ்வின் மீது உண்டான பயமும், தொழுகையிலும் அல்லாஹ்வின் மீது உண்டான பாசமும் வரவில்லை, தொழுகைக்கு வெளியிலும் வரவில்லை,
தொழும் பொழுதும் அல்லாவிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அச்ச உணர்வு வரவில்லை. எனவே தொழுகைக்கு பின்னாலும் தொழுகைக்கு வெளியிலும் அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்புவோம் என்ற எண்ணம் வருவதில்லை. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகையில் நிற்கின்ற நிலையை சரி செய்து கொண்டானோ இவன் நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது இவன் வெற்றி அடைந்து விடுவான். இங்கே தோத்து விட்டவன் அங்கே தோத்துருவான். சும்மா வந்து தக்பீர் கட்டிட்டா போதும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பேர். எப்படி ஒரு கூட்டம் தொழுறதே இல்ல, தொழுகாத கூட்டத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் சாபம் போட்டானா சாபம் விட்டானா? ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். நேரம் தவறி தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நாசம் கேடு உண்டாகட்டும். தொழுகாதவர்களுக்கு உள்ளது அது அவ்வளவுதான், முடிஞ்சு குஃப்ரு, அத பேச வேண்டியதே கிடையாது. பைன ரஜுலி வல் இஸ்லாமி வல் குஃப்ரி அஸ்ஸலாஹ். ஒரு மனிதன் இஸ்லாம் குஃப்ர் இடையில எது இருக்குது? தொழுகை விட்டவன் காஃபிராகி விட்டான். அல்லாஹ் யார பத்தி சாபம் போடுறாங்க? யார பத்தி? தொழுகையில் அலட்சியம் செய்பவர்களை, அதனுடைய நேரத்தை தவற விடுபவர்களை. கவனம் இல்லாமல் அலட்சியமாக மன ஓர்மை இல்லாமல் அல்லாஹ்வின் பயமும் பாசமும் இல்லாமல் தொழக்கூடியவர்களை நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நயவஞ்சகர்களின் அடையாளத்தில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? தொழுகையிலேயே பிசினஸுக்கு, வியாபாரத்துக்கு, தொழில்துறைக்கு, கொடுக்கல் வாங்கலுக்கு, திரும்ப எல்லாத்துக்கும் திட்டம் போட்டுவிட்டு நம்மளை நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பக்கா முஸ்லீம். எப்படி விளங்கிட்டு இருக்கிறோம்? தொழுகையிலே எல்லாத்தையும் முடிச்சிருவார். தக்பீர் கட்டினவுடனே கரெக்டாக நினைக்க ஆரம்பிப்பாரு, எல்லாத்தையும் கிளீனாக தொழுகையில பிளானிங் போட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன தொழுகை? இது ஓதுறது தெரியல, விக்கிர் செய்யறது தெரியல, ஓதுறது புரியல. அப்ப தொழுகை சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாயிடும். கலீஃபா உமர் இதைத்தான் தங்களது கவர்னர்களுக்கு சொன்னார்கள். இப்ப நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம், எவ்வளவு பயான்களை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய சிறந்த முன்னோர்கள், அந்த கண்ணியத்திற்குரியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை படிக்காத காரணத்தினாலதான் நமக்கு வந்து ரொம்ப இன்று பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கிறது. ஒரு முன்னுதாரணம் வேணும்ல, ரசூலுல்லாவை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுகை எப்படி பேணினார்கள்? அவர்களுடைய அந்த இறுதி நேரத்திலும் கூட இரண்டு தோழர்கள் அவர்களை தாங்கிக் கொண்டு அவர்களுடைய இரண்டு பாதங்களும் பூமியிலே கோடிட்டு கொண்டு வர சஃபிலே நிறுத்தப்படுகிறார்கள். இது எதை பத்தி சொல்லப்படுது? ஜமாத்து தொழுகை. ஜமாத்து தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், தொழுகைக்கே முக்கியத்துவம் இல்லாம இருக்குது. இன்னைக்கு ஜமாத்தெல்லாம் எப்படின்னு சொன்னா, அதுக்கெல்லாம் தனியா ஒரு சிரமம் எடுக்கிறதோ, அதுக்காக வேண்டி ஒரு முயற்சியோ ஒரு திட்டமோ, சுத்தமா போச்சு. இல்ல மாஷாலா யாராவது அவளியா இருக்கலாம், அப்படியே அங்கே தொழுதுக்க வேண்டியது. வேலையெல்லாம் இல்லைன்னா ஜமாத்துக்கு போலாம், வேலையெல்லாம் இல்லைன்னா ஜமாத்துக்கு போலாம், விருந்தாளிலாம் இல்லைன்னா ஜமாத்துக்கு போலாம், போன் எதுவும் வரலன்னா ஜமாத்துக்கு போலாம், பிசினஸ் எதுவும் இல்லைன்னா ஜமாத்துக்கு போலாம், கமிட்மெண்ட் எதுவும் இல்லைன்னா ஜமாத்துக்கு போலாம், படிக்கிறது வேலை மற்றபடி எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஜமாத்துக்கு போலாம். அப்புறம் கொஞ்சம் தூரமா இருக்கு, கார் இல்ல அதனால போல, பைக் இல்ல போல, வாகனம் இல்ல போல. ஆனா இவருக்கு நடக்கிறதா இருந்தா, இவரு இவருக்காக வேண்டி நடக்கிறதா இருந்தா பல மைல்கள் கூட இவருக்கு ஒரு சில எட்டுகளாக போயிடும். ஒரு செருப்பு வாங்க போறாரு, ஒரு சட்டம் வாங்க போறாரு, ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறாரு. உங்களை அறியாமலேயே அந்த பொருளை தேடி எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் அலைகிறீர்கள் என்பதை இன்று யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதை விட மிக அருகாமையில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இருக்கும், போறதுக்கு மன வராது, கேட்டா பிசி இல்லையா சகோதரர்கள்? நம்முடைய ஒரு தேவைக்கு ஒரு சின்ன சட்டை வாங்குறது, ஒரு எத்தாச்சும் ஒரு பொருள் எடுத்து பாருங்க, அந்த ஒரு பொருளை வாங்குவதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு நாம் எவ்வளவு நேரம் செலவழித்தோம், எவ்வளவு தூரம் சென்றோம், அதை விட அருகாமையிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் இருக்கும், பிஸியா இருந்தா வரல. இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையின் விஷயத்தில் குறிப்பாக ஆண்கள் தொழுகை நேரத்தில், அதாவது இது முதல் விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நேரத்தில் தொழுவது, அதுல யாருக்கும் எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. உங்க வீட்டுக்கு எத்தனை விருந்தாளி வந்தாலும் சரிதான், எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரிதான், அந்த தொழுகையை அந்த நேரத்தில் பெண்களும் நிறைவேற்றியே ஆக வேண்டும். இன்றைக்கு பெண்கள் என்ன சொல்கிறார்கள், காலையில் சுபுகு தொழுகையே சூரிய உதயமானதுக்கு பின்னாடி தான் தொழுகிறாங்க. பல பேர் கேட்டா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, அப்படிப்பட்ட ஸ்கூல் எதுக்கு, புரியுதா? அடுத்து மத்தியானம், இப்படி பல தொழுகைகளின் நேரங்களை பெண்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த காரணமாக சொல்லி, எல்லாம் துன்யாவை காரணமாக சொல்லி. அப்ப இரண்டாவது, ஆண்களை பொறுத்தவரை தொழுகையை, ஃபர்வான தொழுகையை மஸ்ஜிதிலே நிறைவேற்ற வேண்டும். என்ன தொழுங்க, இங்க மஸ்ஜிதுகளிலே நிறைவேற்ற வேண்டும். ஆண்களுக்குரிய இதை தொழுகையின் ருக்குனாகவே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லா ஸலாத லிஜாரில் மஸ்ஜிதி இல்லா ஃபில் மஸ்ஜித். பள்ளியின் அண்டை வீட்டானுக்கு பள்ளியில் தவிர வேறு எங்கும் தொழ முடியாது. பள்ளியினுடைய அண்டை வீட்டார், அது யாரு அண்டை வீட்டான்னு சொல்லிட்டு சவுத்தோட சவுத்தா பில்டிங் கட்டியிருந்தாதானா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வர்றார், வர்றவர் யாரு, குதிரை வீரர் அல்ல, யார் வர்றாரு, ஒரு கண்ணு தெரியாத சஹாபி வர்றார், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கண்ணு தெரியாது, வலைஸ லி அஹதுன் யகூதுனி இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதிற்கு என்னை அழைத்து வருவதற்கு யாரும் இல்லை, சில நேரங்களில் மழை பொழிந்து விட்டால் பள்ளத்தில் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருது, நான் என்ன செய்ய, தொழுகைக்கு வரணுமா அப்படின்னு கேட்கிற. முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி அப்படி இருந்தா பரவாயில்ல, நீ வீட்டில் தொழுதுகளான்னு சொல்லிட்டு திரும்பி அவரை திரும்ப அழைக்கிறார்கள், ஹல் தஸ்மஉ நிதா, அதானே நீ செவிமடுக்கிறாயா என்று கேட்டார்கள். பள்ளிக்கும் இதுக்கு இடையில தண்ணி ஓடுதுன்னு சொன்னாலே இப்ப இவ்வளவு தூரம் இருக்கிறாரா இல்லையா. அப்ப கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு அவர் பதில் சொல்கின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதானே நான் செவிமடுக்கிறேன். அப்படி என்றால் நீ அதற்கு பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். யாருக்கு, ஒரு கண் தெரியாத ஒரு தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானை அவர் செவிமடுத்ததற்கு பிறகு மஸ்ஜிதிற்கு வராமல் வீட்டிலே அவர் தொழுது கொள்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அப்படியாராவது தகுந்த காரணம் இல்லாமல் ஆண்கள் மஸ்ஜிதில் தொழாமல் வீட்டிலே தொழுதால் அவர்களுடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது விருப்பை வெறுப்பாக தெரிவித்தார். அப்படி பார்த்தா இன்னைக்கு பெரும்பாலானவங்களுடைய வீடு கலீஃபா அப்படி ஒரு சட்டம் போட்டாருன்னு வச்சுங்க, ரசூலா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது அதனால நான் வந்து செய்ய போறேன்னு சொல்லிட்டு என்ன ஆக வேண்டியதான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவு பெரிய அலட்சியம், ஃபஜ்ரில் இருந்து ஆரம்பிச்சு இஷா வரைக்கும் அலட்சியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுக்கு ரெண்டு தொழுகை ரொம்ப சிரமமா இருக்கும், ஒன்னு ஃபஜ்ரு இன்னொன்னு இஷா. ஒன்னு ஃபஜ்ரு, யார் இரண்டு தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுவார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் ஈஸியாக நுழைவார்கள். எப்படி இந்த ரெண்டு தொழுகை, ஃபஜ்ர் இல்ல, இந்த ஹதீஸ்ல வந்து ஃபஜ்ர் அஸ்ர், மன் ஸல்ல அல்-குருதை தஹல அல்-ஜன்னா, ஃபஜ்ர் அஸ்ர ஜமாத்தோடு தொழுதா. அப்ப அஸ்ருக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், யார் அஸ்ருடைய ஜமாத்தை தவற விடுகிறானோ அவன் குடும்பத்தை சொத்தை எல்லாம் இழந்து விட்டு நடுத்தருவில் நிற்பவனை போல. அதுக்கு தானே நாங்களே தொழுகையை விட்டு ஜமாத்தை விட்டுக்கிறோம். எப்படி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்தார்கள், சகோதரர்களே நாம் பின்பற்றப்பட வேண்டியவர்கள், இவர்களை பற்றி நாம் பேச வேண்டும், பேசுவதற்கு நினைவு கூறுவதற்கு தகுதியானவர்கள். ஒரு நாள் வர்றாங்க, வேகமா வர்றாங்க, கிலாபத்துடைய நேரத்தில் தான் பார்த்தா எதிர்பார்த்து இருந்துட்டு சஹாபாக்கள் மஸ்ஜிதுல தொழுகை முடிச்சிடுறாங்க. அசரை தொழுது விட்டீர்களா சொன்னார்கள். தோழர்கள் தொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம்,
எனது தோட்டம் இந்த தொழுகையிலிருந்து என்னை மறக்க செய்து விட்டது, அல்லாவுக்காக இந்த தோட்டத்தை சதகா செய்து விட்டேன், அல்லாவுக்காக இந்த தோட்டத்தை நான் சதகா செய்து விட்டேன். வாழ்க்கையில வாழ்க்கையில ஒரு நாளுடைய நேரம் மிஸ் ஆகல. என்ன மிஸ் ஆனிச்சு நமக்கு? அதான் ரெண்டாவது ஜமாத் இருக்குல்ல, அது பள்ளிக்கு எப்ப போனாலும் ஜமாத் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம பள்ளி அங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரே ஜமாத், கலீஃபாக்கள் காலத்துல ஒரே ஜமாத், அதுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. நமக்கு தான் நிறைய ஜமாத் இருக்கு. பத்து முடியற வரைக்கும், அடுத்த வத்துக்கு அத்தான் சொல்ற வரைக்கும் ஜமாத் நடந்துகிட்டே இருக்கு எங்க பள்ளியில. என்ன பள்ளிங்க எங்க பள்ளி, சிறப்பான பள்ளி. அவ்வளவு முனாஃபிக்குகளே இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள் நீங்க பாக்குறீங்க? அவ்வளவு தொழுகையில் பேணுதுள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று மார்க்கம் பார்க்கிறது. அவ்வளவு முனாஃபிக்குகள் இந்த முஹல்லாவிலே இருக்கிறார்கள். ஏன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதோ முனாஃபிக்குடைய தொழுகையை நீங்கள் பார்க்க வேண்டுமா? நேரம் தவறுவதை எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பான். நேரம் முடிகின்ற அந்த நேரத்திலே வந்து காக்கை கொத்துவது போல ரத்தத்தை அவன் தொழுகையை கொத்தி முடிப்பான். நம்ம என்ன நினைச்சிருக்கோம், பரவாயில்ல நேரம் முடியறதுக்குள்ள தொழுதுட்டேன் நான் பெரிய 100% மூமின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லா என்ன மார்க் போடுறாங்க இவருக்கு? முனாஃபிக். ரசூலுல்லா போடக்கூடிய மார்க் என்ன? ரசூலுல்லா அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன? முனாஃபிக் என்று சொல்கிறார்கள். இவரும் என்ன பெருசா தொழுது முடிச்சுட்டா அல்லாவுக்கு ஏதோ நன்மையை சேர்த்துடும் நினைச்சிட்டு இருக்கிறார். பாருங்க, கண்ணியத்திற்குரிய அந்த நபி தோழர்களிடத்திலே பாடம் பெற்ற அந்த தாபியங்கள், அவர்களிடத்திலே பாடம் பெற்ற அந்த சாபியங்கள், ஜமாத்துரிய விஷயத்தில், தொழுகையின் விஷயத்தில, மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். சொல்லுகின்றார்கள் ரபியா இப்னு யஸீத், 40 ஆண்டுகள், இந்த 40 ஆண்டுகளில் ஒரு முறையில் கூட நான் மஸ்ஜிதிற்கு வெளியில் இருக்கும் பொழுது அதானுடைய சப்தத்தை கேட்டதில்லை. எத்தனை வருஷங்க? நம்மளால 4 வகுப்புக்கு போக முடியாம இருக்குது. 40 ஆண்டுகளில், ஏனென்றால் நமது வேலையை துன்யாவாக ஆக்கினோம், அவர்களோ அவர்களது வேலையை மறுமையாக ஆக்கினார்கள். அவர்களது வேலையை மறுமையாக ஆக்கினார்கள். அவர்களது உள்ளும் மஸ்ஜிதில் இருந்தது. வீணான வேடிக்கைகள், வீணான காரியங்கள், வீணான பேச்சுகள், வீணான செயல்கள், இவற்றையெல்லாம் விட்டு தங்களை பாதுகாத்தார்கள். அல்லாஹுவை வணங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்கு விரைவாக வருவதற்கு அவர்களிடத்தில் நேரம் இருந்தது. நாமோ குப்பைகளையும் தேவையற்ற விஷயங்களையும், மறுமையை மறக்க வைக்கக்கூடிய விஷயங்கள், உள்ளத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள், மனதை பாழாக்கக்கூடிய விஷயங்கள், பாவத்தை அள்ளி சுமக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையிலே போட்டு நம்பிக் கொண்ட காரணத்தால், நிரப்பிக் கொண்ட காரணத்தினால இபாதத்துக்கு நேரம் இல்லை. பிஜி என்ன பிஜி, எதுல பிஜி? சொல்லுகின்றார்கள், 40 ஆண்டுகள் மாஅதனல் முஅத்தினுலி ஸலாத்தில் ழுஹ்ரி அர்குன் 40 சனத்தன் இல்லா வஅன ஃபில் மஸ்ஜித் இல்லா அன் அகூன மரீதன் அவ் முஸாஃபிர். 40 ஆண்டுகள் குறிப்பாக ழுஹ்ருடைய தொழுகை நான் உள்ளே இருந்த போதுதான் முஹத்தின் அதான் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். யஹ்யா இப்னு மஈன், தபுஉத் தாபியீன்களிலே ஒருவர், தங்களது ஆசிரியர் தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாபியை பற்றி சொல்கின்றார்கள். யஹ்யா இப்னு ஸஈதை பற்றி சொல்கின்றார்கள், லம் யஃபுத்துஹு ஸ்ஸவாலு ஃபில் மஸ்ஜிதி 40 சனத்தன். நடுநிசி, நடுப்பகல், சூரியனுடைய நடுப்பகல், அந்த நடுப்பகலுக்கு முன்னே முன்னாலேயே மஸ்ஜிதுக்குள் அவர்கள் நுழைந்து விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது, வழக்கமாக இருந்தது. 40 ஆண்டுகளாக அவரை யாரும் அந்த நேரத்தில் பள்ளிக்கு வெளியில் பார்த்ததில்லை. நமக்கு அதான் சொன்னதுக்கு பிறகு மஸ்ஜிதுக்கு போறதுக்கு 1000 காரணம் வச்சிருக்கிறோம். சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல சஹாபாக்களிடத்தில் எளிமை படித்த மூத்த தாபியீன்களில் ஒருவர். ஹிஜ்ரி 14 பிறந்து 94 வஃபாத்தான். ரொம்ப பெரிய தாபியீன்.
ஹதீஸ் கலையினுடைய மாமேதை. அவர்கள் சொல்கிறார்கள், 50 ஆண்டுகளாக ஒரு முறை கூட எனக்கு தக்பீர் தஹலீமா தவறியதில்லை. எத்தனை வருஷங்க இது? அவங்க மட்டும் சும்மா சொன்னாங்க நினைச்சுக்காதீங்க, அவர்களுடைய மாணவர்கள் அவர்களை பார்த்ததையும் சொன்னார்கள். நான் தொழுகையிலே ஒரு தொழுகையாளியின் பிடரியையும் பார்த்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் சப்பை தவிர வேறு சப்பில் நான் தொழுததில்லை. பரதான தொழுகை இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, காம சொல்லும் போது 4 பேர் தான் இருப்பாங்க, இமாம் சலாம் கொடுக்கும் போது 40 பேர் வந்துருவாங்க. எப்படிங்க காம சொல்லும் போது எத்தனை பேர் இருப்பாங்க? இமாம் சுத்தி 4 பேர். சலாம் கொடுத்தோன்னு பாருங்க, 40 பேர் 400 பேர் நிற்பாங்க. இருந்துருச்சு, நம்ம போருக்கு வீரர்கள் இந்த மாதிரி, இவங்க போர் வீரர்கள் ஆகுங்க. முனாஃபிக்கின் அடையாளத்தை சுமந்தவர்கள் ஏன் முன்கூட்டி வர்றதுல அப்படி என்னங்க சிரமம்? அப்படி என்ன கிழித்து விட்டோம் நான் சொல்லுங்க? அலட்சியம். எது அலட்சியத்தை தவிர வேறு ஒரு காரணமே கிடையாது. எவ்வளவு நேரம் தாழ்த்தி செல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் தாழ்த்தி போறது. தொழுது முடிச்சிட்டோம்னு இந்த அவசரம் எங்கிருந்து தான் வருமோ? முதல் அளவெளி வந்து சயீத் இப்னு முசையப் அவர்கள் சொல்வதாக தபக்காத் இப்னு சஅதிலே ஆசிரியர் பதிவு செய்கிறார், மா சமிஉத்து தஸ்தீனன் ஃபீ அஹ்லி முன்து 30 சனா, 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் கூட அதான் சொல்லப்படுகின்ற நேரத்தில் நான் வீட்டில் இருக்கவில்லை. அப்ப எப்போ போயிட்டாங்க தொழுகைக்கு? நம்ம இப்படி அதான் இப்பதான் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் 20 நிமிஷம் இருக்கு, அப்புறம் 15 நிமிஷம் இருக்கு, அப்புறம் 10, அப்புறம் 5, அப்புறம் இப்பதான் காமத்து, அப்புறமா இந்த இமாம் கொஞ்சம் பெருசா ஓதுவார், இந்த இமாம கொஞ்சம் நீளமா தொழு வைப்பாரு, நமக்கு ஜமாத்து கிடைச்சிடும். இப்படியே கணக்கு போட்டு கணக்கு போட்டு கடைசியில சலாம் கொடுக்கும்போது ஓடி வந்து சேர வேண்டியது. அடுத்து சலாம் கொடுத்து இமாம் சலாம் கொடுப்பாரு, சலாம் கொடுத்து இமாம் இந்த பக்கம் பொசிஷன் திருப்புறதுக்குள்ள இவர் சலாம் கொடுத்துவாரு. எப்படி புரிஞ்சா இல்லையா? இமாம் சலாம் கொடுக்கிறார்ல, அப்ப கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம் அப்படின்னு சொல்லி இப்படி திரும்புறாரா இல்லையா? இப்படி திரும்பி பொசிஷன் இப்படி உட்கார்றது வரை இவர் சலாம் கொடுத்துருவாரு. என்ன தொழுகை இது பார்த்தீர்களா? எப்படிப்பட்ட தொழுகை பார்த்தீர்களா? இந்த தொழுகையை வைத்துக் கொண்டு நம்முடைய கல்வில இருக்கிற பெருமையை வேற பாருங்க, நமக்கு நாமே நம்ம போட்டு வச்சிருக்கிற மார்க் பாருங்க. இப்னு சமா என்ற அறிஞர் சொல்கின்றார், 40 ஆண்டுகளாக எனக்கு முதல் தக்பீர் தவறியதில்லை, எனது தாய் மரணித்த நாளிலே தவிர. அம்மா மூத்தா போன அன்னைக்குதான் எனக்கு முதல் தக்பீர், ஜமாத் போல முதல் ரக்காத்து போல. என்ன தவறி இருக்கிறது? முதல் தக்பீர் அப்பதான் போயிருக்குது. எப்ப? அம்மா மூத்தா போன அன்னைக்குதான் போயிருக்குது. நபியுடைய தோழர் அலி இப்னு ஹாத்தம் சொல்லுகின்றார்கள், மாதா வக்து ஸலா இல்லா வ அன இலைஹா பில் அஷ்வாக் வ அஷ்வாக் வ மா தகல வக்து ஸலாத் கத் இல்லா வ அன லஹா முஸ்தஈத். இமாம் அஹ்மத் அறிவிக்கிறார், தொழுகையின் எந்த ஒரு நேரமும் வந்ததில்லை, அதை எதிர்பார்த்து ஆர்வத்தோடு நான் இருந்தே தவிர, ஒரு தொழுகையின் நேரம் வருவதற்கு முன்னால், அதான் சொல்லப்படுறதுக்கு முன்னாடி கூட கிடையாது, அந்த தொழுகை நேரம் வருவதற்கு முன்பே அதற்கு நான் ஆயத்தமாக இருந்தே தவிர, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதில் இருந்து ஒரு நாள் வரை எனக்கு இப்படி ஒரு மாற்றமான சூழ்நிலை வந்ததே கிடையாது. கடைசி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் ஹிஜ்ரி 8க்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹிஜ்ரி 64 வஃபாத் ஆகிறார். அது வரைக்கும் என்ன சொல்றாங்க? தொழுகையை ஆர்வத்தோடு நான் எதிர்பார்த்திருப்பேன், தொழுகையின் நேரம் வருவதற்கு முன்பே அந்த தொழுகைக்காக நான் தயாராக இருப்பேன். இமாம் ஸஹாபி அவர்கள் இதே ஸஹாபியை பற்றி அறிவிக்கின்றார்கள், மா உகீமத்தி ஸலாத்து முன்ஸ அஸ்லம்து இல்லா வ அன அலா வதுஇன், தொழுகைக்கான நேரம் வந்ததில்லை, நான் வதுவோடு இருந்தே தவிர. இன்னைக்கு நம்ம மஸ்ஜிதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா,
அந்த ஒழு செய்யற இடம் இருக்குல்ல எப்படி பிஸியா இருக்கும்? எப்ப காம சொன்ன எப்ப பிஸியா இருக்கும்? காம சொன்ன பிஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடம் அப்படியே கிடக்கும். அந்த நேரத்தில் வந்துகிட்டு ரொம்ப கூட்டமா இருக்குல்ல, இவர் பேசுவார் முட்டி மோதி பின்னாடி தள்ளிக்கிட்டு. அப்பதான் அவசரம் அவசரமா, ஏன் முன்கூட்டியே தயாரானால் என்ன சொல்லுகின்றார்கள். அத்தா இப்னு அபி ரபாஹ் பெரிய தாபிஈ, அவருடைய மாணவர்களிலே ஒருவர் இப்ராஹிம் இப்னு மைமூன். இவர் இந்த தங்கம் வெள்ளி நகைகள்லாம் செய்யறாங்கல்ல, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர். அதே நேரத்தில் ஹதீஸ் கலையினுடைய மாணவர், தாபிஈ மாணவர். அவரை பற்றி சொல்கிறார்கள் யஹ்யா இப்னு மஈன், அந்த தாபீன்களுக்கு அடுத்து வந்த ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்களை பற்றி கோர்வை செய்த பெரிய அறிஞர். இவங்க சொல்றாங்க, இவர் ஒன்னு ஒண்ணா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த தங்க நகையை செய்யறதுக்காண்டி இரும்பு அதாவது நெருப்புல நல்ல காத்து இப்படி அடிக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹ்னு கேட்ட உடனே இப்படி தூக்கிட்டு வர பாருங்க, அடிக்கிறதுக்காண்டி அடிச்சு முடிச்சிருவோம் இருக்க மாட்டாரு. எப்ப அதான் அப்பதான் சொல்ல அல்லான ஆரம்பிச்சிருக்கும், அந்த சப்தத்தை கேட்டாலே போதும் அப்படியே போட்டு ஓடிவார் பள்ளி. என்னங்க ஒரு தங்க நகையை சூடு காட்டி இருக்கிற தங்கத்தை கையில் இருக்கிற சின்ன சுத்தியில வச்சு ஒரு தட்டு தட்டிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடப்போகுது? ஒரு தட்டு தட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடப்போகுது? அதை கூட முடிச்சதுக்கு பிறகு போன அவங்க நினைச்சு பார்க்கல. நம்ம என்ன செய்யறோம்? பத்து நிமிஷம் இருக்குன்னு புதுசா கதையவே அப்பதான் ஆரம்பிக்கும். எப்படி பத்து நிமிஷம் இருக்கு, இருபது நிமிஷம் இருக்கு, அப்பதான் புதிய ஒரு வரலாறையே நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். சொல்லுகின்றார்கள் சுஃபியான இப்னு உயைனா ரஹிமஹுல்லா, கெட்ட ஒரு அடிமையாக நான் நீ இருக்காது. அல்லாஹ் அழைத்தால் தான் செல்ல வேண்டுமா? நீ அழைப்பதற்கு முன்னால் செல்ல மாட்டாயா? கெட்ட அடிமைனா என்ன? நீ ஒரு உன்னுடைய எஜமானனுக்கு நீ ரொம்ப விசுவாசமானவனா, இந்த நேரத்தில் அவன் உன்னை அழைப்பான் என்றால் அந்த அழைக்கக்கூடிய நேரத்தில் போய் அவனுக்கு முன்னாடி இருக்கணுமா இல்லையா? அவன் பத்து தடவை உன்னை கூப்பிட்டவனதான் போய் இருப்பியா? நீ ஒரு நன்றி கேட்ட ஒரு அடியான் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக உனது ரப்புக்கு ஏன் இருக்கிறாய்? அவன் உன்னை அழைப்பதற்கு முன்பே அவனுடைய இல்லத்திற்கு செல்ல ஏன் உனக்கு மனம் வருவதில்லை? இந்த மாதிரி பல சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்தார்கள். தொழுகையிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த இன்பத்தை உணர்ந்தார்கள். புரியுதா? தொழுகையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக திருப்தியை அவர்கள் பார்த்தார்கள். இதுதான் நமது மறுமையினுடைய அந்த செல்வம், இதுதான் நமது சொர்க்கத்தின் திறவுகோல் என்பதை அவர்கள் புரிந்தார்கள். அதனால் அவங்களுக்கு அதுக்காக விலை கொடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம இன்னைக்கு எப்படி இந்த தொழுகையை நினைச்சு வச்சிருக்கிறோம்? ஏதோ நம்ம அல்லாவுக்கு செய்யற புண்ணியம் அது. பெரும்பாலும் எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, இவர் தொழுதுட்டா ஏதோ பெரிய இஸ்லாத்துக்கு இவர் ஏதோ செஞ்சுட்டார் போல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க இவர் நல்ல தொழுவாருங்க சொல்லி. இவர் நல்ல தொழுவாரா? எப்படி? இது ஒரு அடிப்படை. நீ ஒரு முஸ்லீமாக நல்ல முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குணம் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நீ பாருங்க இந்த மஸ்ஜிதுக்கு நம்ம முன்னாடியே போய் தொழுகிறதுல எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பாருங்க. அப்படியே ஒண்ணு ஒன்னா, நீங்க மஸ்ஜிதுக்கு முன்கூட்டியே சென்று தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற பொழுது நீங்க தொழுகாம உட்கார்ந்திருந்தாலும் கூட தொழுத நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான். எப்படி? தொழுகை இருக்கின்ற நன்மையை உங்களுக்கு அல்லாஹ் தருகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையை எதிர்பார்த்தவனாக ஒருவன் இருக்கின்றவரை அவன் தொழுகையில் தான் இருக்கிறான். அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப செல்லாமல் இருப்பதற்கு அவனுடைய தொழுகை அவனை தடுத்துக் கொண்டு அந்த இடத்திலே வைத்திருக்கும் காலமெல்லாம் அவன் தொழுகையில் தான் இருக்கிறான். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவிக்கின்றார்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னு, தொழுகையை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது எதில் இருக்கிறீங்க? தொழுது கொண்டிருக்கிறீர்கள், தொழுகையில் இருக்கிறீர்கள். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா?
அல்லாஹ்வுடைய மாணவர்கள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த அடியானை மன்னித்து விடு, இந்த அடியானின் மீது கருணை காட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்மலாயிகா துஸல்லி அலா அஹதிக்கும் மா தாம ஃபி முஸல்லா மா லம் யுஹதித், அல்லாஹ்மக்ஃபிர் லஹு அல்லாஹ்மர்ஹம்ஹு. இமாம் புகாரி பதிவு செய்கின்றார்கள், மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்கின்றார்கள், நீங்கள் தொழுது முடித்து விட்டு தொழுகையின் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு ஒது பிரியாமல் இருக்கின்றவரை உங்களுக்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவர் மீது கருணை காட்டு. சொல்லுங்க, நம்ம யாருக்குங்க மலக்குகளுடைய துஆ தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிற்கு சென்று தொழுவதிலே, தொழுகையை முன்கூட்டி எதிர்பார்த்திருப்பதிலே, தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதிலே காத்திருப்பதிலே சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் கதாயா வயர்ஃபஉ பிஹித் தரஜா, உங்களது பாவங்களை மன்னிக்கக்கூடிய, உங்களது தரஜாத்துகளை கண்ணியங்களை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? சொன்னார்கள் தோழர்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே சொல்லித்தாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தார்கள், குளிர்காலங்களிலே ஒதுவை நீங்கள் சரியாக செய்யுங்கள், மஸ்ஜிதிற்கு நீங்கள் தூரமாக இருந்தாலும், அதிக எட்டுகள் நீங்கள் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும், தூரமாக உள்ள மஸ்ஜிதாக இருந்தாலும் அங்கே சென்று நீங்கள் தொழுங்கள். வீட்டிலிருந்து பள்ளி தூரமாயிருச்சுன்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் அதிக நடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அங்கே சென்று தொழுங்கள். பிறகு சொன்னார்கள், ஒரு தொழுகைக்கு பின் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது, இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்குங்க? கேட்கும் போதே மறந்துட்டா, வெளியே போகும்போது என்ன இருக்கும், கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே மறந்தாச்சு. எவ்வளவு பெரிய பலமான அறிவிப்பாளர் பார்த்தீங்களா நம்ம, இந்த காலத்தில் ஹதீஸ்களை அறிஞர் யாராவது இருந்தா நமக்கெல்லாம் என்ன பட்டம் கொடுத்துருப்பாரு. கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே போச்சு, கல்பிலே பதியலனா என்ன கஷ்டம் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது, உங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்தக்கூடியது. தொழுகைக்காக வேண்டி நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னு சொன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க, தேவையில்லை. யார் நம்மிலே பாவத்தால் குறைவானவர்கள் சொல்லுங்க, எவ்வளவு பாவம் எண்ணிலடங்காலும் நம்ம நன்மையை எண்ணிவிடலாம், நம்ம பாவத்தை எண்ண முடியாது. எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் சாபியங்கள் அவர்கள் மொத்தமா வாழ்நாள் செஞ்ச தவறு அவங்க எண்ணினார். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை நான் அல்லாஹ் மாறி செஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன முடியுமா? நமக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை கட்டுப்பட்டுப்போம். எப்படிப்பட்ட வித்தியாசம் பாருங்கள். ஒரு முறை உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தார்கள், வாழ்நாள் எல்லாம் தௌபா கேட்டுக் கொண்டிருந்தார்கள், அடிமைகளை உரிமையிட்டார்கள், சதக்கா கொடுத்தார்கள், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தார்கள். இருக்கா வண்டி ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சதுனால, இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மஅசியத்து ரசூலுல்லாஹ் கழியுது. அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஜமாஅத்தோடு தொழும் பொழுது 27 மடங்கு அதிகமாக அல்லாஹ் நன்மைகளை தருகிறான். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தக்பீரு தஹ்ரிமா முதல் தக்பீரை பேணும் பொழுது, 40 நாள் முதல் தக்பீரை பேணினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விஷயங்கள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பத்திரத்தை தருகிறான். ஒன்று நயவஞ்சகம், இரண்டாவது நரக நெருப்பிலிருந்து. அப்ப ஜமாத்தை பேணுவதால் ஏற்படக்கூடிய நன்மை. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த முதல் சஃப், முதல் சஃப் எப்ப கிடைக்கும் முன்னாடியே, ஆனா இப்ப கிடைச்சது ஈஸியா, கடைசியில் போனா கூட காம சொல்லும் போது போனா கூட இப்ப முதல் சொப்பு கிடைச்சிடும். சஹாபாக்கள் காலத்தில் அப்படி கிடையாது, அதானுக்கு முன்னாடியே போனாதான் முதல் சொப்பு கிடைக்கும். இப்ப எப்ப கிடைக்கும், காம சொல்லும் போது போனா கூட கண்டிப்பா கிடைச்சிடும், கன்ஃபார்மா சொன்னான். நம்ம மஸ்ஜிதுல சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் சஃப்பில் உள்ளதின் நன்மையை, அதான் சொல்வதில் உள்ள நன்மையை நீங்கள் அறிந்து கொண்டால் அதற்காக நீங்கள் சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கும், எவ்வளவு டிகிரி வச்சும். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் முதல் சஃபிலே உள்ளவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அதாவது அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குகின்றார், மலக்குகள் அந்த ரஹ்மத்துக்காக துஆ செய்கின்றார்கள். அப்ப பள்ளிக்கு நம்ம முன்கூட்டியே போகும்பொழுது சுன்னத்தான தொழுகைகளை தொட முடிகிறது, துஆ இஸ்திக்ஃபார் செய்ய முடிகிறது, குர்ஆன் ஓத முடிகிறது. மேலும் மஸ்ஜிதிற்கு நாம் முன்கூட்டி செல்வது நமது உள்ளம் மஸ்ஜிதிலே இருக்கிறது என்பதற்கு அடையாளம். அப்ப யாருடைய உள்ளம் மஸ்ஜிதிலே இருக்குமோ அவருக்கு என்ன கிடைக்கும்? அருமையிலே என்ன கிடைக்கும்? அரசுடைய நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கல்புடைய தொடர்பு மஸ்ஜிதோடு இருக்குமோ அவர் கண்டிப்பா அந்த ஏழு கூட்டத்தில் இருப்பார். அரசுடைய நிழலில் இருக்கின்ற ஏழு கூட்டத்திலே இருப்பார். அப்ப இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம், தொழும்போது நமக்கு ஏன் மன ஓர்மை ஏற்படுவது கிடையாது? அவசரமா தொழுகைக்கு வர்றதுனால, தாமதமா வர்றதுனால. நாம் முன்கூட்டியே சென்று தொழுகை எதிர்பார்த்து இருப்போம் ஆனால் நமக்கு தொழுகையிலே மன ஓர்மை ஏற்படும், அமைதி ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே செய்கின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு. எப்ப செய்யற துஆ? நம்மவங்க எல்லாத்திலையுமே மாத்தமா வச்சிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதானுக்கு பிறகு காமத்து வரைக்கும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப சொல்ல ஒன்னும் செய்ய மாட்டான், எங்கேயாவது உட்கார்ந்து எதையாவது நோண்டிட்டு இருப்பான். மேலும் சொன்னார்கள், தொழுகையில சலாம் கொடுக்கிறோம் பாருங்க, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு. சுஜூதிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இரண்டு நிலைகளிலே, இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில் உள்ள நிலைகளிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, தக்பீர் கட்டிய பிறகு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதெல்லாம் விட்டுவார், விட்டுட்டு தொழுது முடிச்சோட மணிக்கணக்காக உட்கார்ந்துருப்பாரு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே துஆ கேட்க சொன்னார்களோ அங்கே அந்த நேரத்தை அந்த இடத்தை பாழாக்கி விடுகிறார்கள். ஏன் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும் பொழுது அமைதியா அடக்கமா கண்ணியமா வாங்கின. அப்ப யாரு தாமதமாக வருகிறாரோ அவரால் அப்படி வர முடியுமா? பாக்குறீங்களா இல்லையா, கீழே எவ்வளவு அள்ளிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு கீழே உழுந்து வரும் பொழுது எவ்வளவு அவசரத்தில் வர்றாங்க. ஏன்? அவர்கள் கடைசியாக வருகின்ற காரணத்தினால. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகை நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. குர்ஆன்ல நீங்க படிச்சு பாருங்க, மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள், பேணுவார்கள், நல்லா சொல்றோம், வீணாக்க மாட்டார்கள், நல்லா சொல்றோம்.
فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة. பின்னால் ஒரு கெட்ட கூட்டம் வந்தார்கள், தொழுகையை வீணாக்கினார்கள், மனைத்தையை பின்பற்றினார்கள், இவர்கள் நாசத்தை அடைவார்கள்.
யார் சொல்ற வசனம்? அல்லாஹ் சொல்லுகின்ற சுவசனம். மூமின்கள் என்ன
செய்வார்கள்?
அவர்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த தொழுகையை பத்தி தான் நாளைக்கு மறுமையில முதல் கேள்வி. அது சரியாக இருக்குமேயானால் அடுத்து அவருடைய அமல்கள் சரியாக இருக்கும், அவர் வெற்றி பெற்று விட்டார். அதிலே குறைவு இருக்குமேயானால் அதற்கு பிறகு அவர் வெற்றி பெறுவது முடியாத ஒன்றாக, அவருக்கு நஷ்டம் உறுதியாகிவிடும், தோல்வி உறுதியாகிவிடும். அப்ப இந்த சம்பந்தமான ஹதீஸு, நிறைய ஹதீஸுகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக அழுத்தமாக சொல்கின்றார்கள், அவ்வளவு மா யுஹாஸபு பிஹில் அப்து ஸலாதுஹு. முதல் கேள்வி, அமல்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி, தொழுகையை கொண்டுதான் ஆரம்பிக்கப்படும். ஃபைன் கான அதம்மா, அந்த தொழுகையை அவன் முழுமையாக நிறைவேற்றி இருந்தால், குத்திபத் லஹு தாம்மா, அந்த தொழுகை அவனுக்கு முழுமையாக எழுதப்படும். அந்த தொழுகையிலே அவனுக்கு குறைவு இருக்குமேனால் அல்லாஹ் சொல்லுவான், எனது அடியானுக்கு ஏதாவது நஃபீல் இருக்கா பாருங்க, அதுவும் இல்லை என்றார். அப்ப இந்த நஃபிலுடைய முக்கியத்துவத்தையும் நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். முன் சுன்னத்துகள், பின் சுன்னத்துகள், அதே போல ரமதானுடைய தியாமுல்லைல், அப்புறம் ஒதுவுடைய தஹிய, தஹஜ்ஜத்துடைய தொழுகை. அப்ப இதெல்லாம் நாம் பேணும் போதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈமானுடைய சுவையை, ருசியை அடைய முடிகிறது. இன்றைக்கு ஈமானுடைய ருசியை, ஈமானை பற்றி உண்டான உணர்வே நமக்கு ஏன் இல்லாமல் போகிறது பல நேரங்களில் என்றால், இபாதத்துகளில் நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் குறைவு தான். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா, அடுத்து இஷா தொழுகையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொழுகை சரியாக இருக்கும், மன ஒருமையோடு தொழுவேன், நேரங்களை பேணி தொழுவேன், ஜமாத்தோடு பேணி தொழுவேன். எந்த காரணத்தை கொண்டும், ஒன்னும் மோத்தா போற காரணத்தை தவிர ஜமாத் எனக்கு தவறாது. முன்கூட்டி போய் அதே போல முன்னாடியே உழு செஞ்சு நம்ம தயாராக இருக்கும் பொழுது தொழுகைக்கு போறதுல நமக்கு ஒரு ஆரோக்கியம். அப்ப இதை நாம் அவசரமாக அவசியமாக உடனடியாக செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மார்க்க விஷயங்களை கேட்கிறோம், பேசுகிறோம், இன்னும் பலவிதமான நல்ல அமல்களிலே நமக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனா இது எல்லாம் இருக்குது, கடைசியில தொழுகையிலே நமக்கு அலட்சியம் இருக்கும். ஆனால் இது எப்படி நாளைக்கு மறுமையிலே நமக்கு அல்லாஹ்விடத்திலே நல்ல பலனை கொடுக்கும், யோசித்து பாருங்கள். அப்ப ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே துஆ செய்ய வேண்டும். நம்முடைய கடந்த காலங்களிலே தொழுகையிலே ஏற்பட்ட நம்முடைய அலட்சியங்களுக்காக பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், கண்டிப்பாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதை நினைத்து நாம் அழ வேண்டும். இனி வருங்கால காலகட்டங்களிலே தொழுகையை நேரத்தோடு முன்கூட்டி எதிர்பார்த்திருந்து அந்த தொழுகையை அழகான முறையிலே நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய துஆவாக இருந்தது. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அடியானாக ஆக்கு. யார் கேட்கிற துஆ? என்ன துஆ கேட்கிறாங்க? நம்ம கேட்கிறோமா, யா அல்லாஹ் காசை கொடு, பணத்தை கொடு, வீட்டை கொடு, பங்களாவை கொடு, என்னென்னமோ கொடுன்னு அல்லாஹ்விடத்தை அழுகிறோமே, யா அல்லாஹ் நான் சரியாக கொள்ள வேண்டும், சரியான தொழுகையாளியாக என்னை ஆக்கி கேட்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாம் திரும்புவோமாக. நம்முடைய கடந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இபாதத்துகளிலே ஏற்பட்ட அலட்சியங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வோமாக. இனி வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை பேணி முறையாக ஆர்வத்தோடு செய்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. கடந்த காலங்களிலே நிகழ்ந்துவிட்ட அலட்சியங்களுக்காக, பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக அல்லாஹ் நம்மை மன்னித்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூ.